بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد قد قال الله تبارك وتعالى في القرآن العظيم في فرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله مولانا العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் முழுதாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளையெல்லாம் அல்லாஹ் ஹராம் என்று சொல்லி தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் அல்லாஹுவை பயந்து எம்முடைய ஹயாத்தை எம்முடைய வாழ்நாளை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் அல்லாஹுடைய பயத்தை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லா கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில அவனை வணங்கக்கூடிய அவனுடைய தீனை ஏற்று அந்த தீனின் பிரகாரம் வாழக்கூடிய அவனுடைய சட்டசட்டங்களை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கியிருக்கிறான். உலகத்தில் கண்ணியமான ஒரு சமூகம், சிரேஷ்டமான ஒரு சமூகம் இருக்குமாக இருந்தால் அது இஸ்லாம், இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை சுமந்த அடியார்களை தவிர வேறு யாரும் கிடையாது. ஏனென்றால் ஹதீஸில் வருகிறது, ஒரு காட்டில் ஹதீஸினுடைய அந்த விளக்கம் சுருக்கமாக நான் சொல்வதாக இருந்தால், ஒரு காட்டில் ஒரு அடிமை மனிதன் எந்த ஒரு செல்வாக்கும் அழகிலேயோ படிப்பிலேயோ சொத்து செல்வங்களிலேயோ அதில் எந்த ஒரு பேரும் இல்லாத ஒரு மனிதன், ஆனால் அல்லாஹுவை ஈமான் கொண்ட ஒரு மனிதன், ஒரே ஒரு மனிதன், உலகத்தில் எல்லாரும் மௌத்தாகி இஸ்லாமியர்கள் எல்லாரும் மௌத்தாகித்தாங்க, ஒரே ஒரு மனிதன் ஒரு காட்டில் ஒரு மரண நிழலில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் எப்படி 160 கோடி முஸ்லிம்கள் இந்த பூமியில வாழும் போது இந்த சூரியன் உதிச்சிக்கோ, சூரியன் மறைந்ததோ, சந்திரன் வந்து வளர்ந்து தேய்கிறையானதோ, இந்த காற்று மலைகள் எல்லாம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, 160 கோடி முஸ்லிம்களுக்கும் இந்த அனைத்து ஃபங்க்ஷனும் நடந்ததை போல இந்த ஒரு மனிதனுக்காக அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டே இருப்பான். எப்ப இந்த மனிதன் கண்ணை மூடுவானோ, அல்லாஹ் என்று கடைசி வார்த்தை சொன்ன இந்த மனிதன் இந்த பூமியை விட்டு மௌத்தாகுவானோ, இந்த வானம் பூமியை அடித்து அல்லாஹ் சுக்குநூறாக்கி விடுவான். இது ஹதீஸ். உலகத்தினுடைய முடிவு வந்துடும் தெளிவாக நீங்க விளங்கணும். ஏன்னா சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, யானைக்கு தன்னுடைய பலம் தெரியாது, நான் யாரு, எனக்கிட்ட என்ன சக்தி இருக்குது, நான் காட்டில எவ்வளவு பெரிய ஒரு ஆள், என்னால எவைகளை எல்லாம் செய்ய முடியும் என்று யானைக்கு பலம் தெரியாது. தெரிஞ்சா ஊருக்குள்ள வந்துடும், தைரியப்பட்டுரும். இன்றைக்கு அதே சமூகமாகத்தான் நாமும் வாழ்கிறோம். நாம் யாரு, நம்முடைய பலம் என்ன, நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய அந்தஸ்து என்ன, நாம் சுமந்திருக்கக்கூடிய அமானிதம் என்ன. குர்ஆன்ல சொல்லுகிறான் அல்லாஹ் இந்த தீனை பற்றி, நான் நீங்களை சுமந்து இன்னைக்கு அப்துல்லா, இப்ராஹிம், இஸ்மாயில் என்றெல்லாம் பேர் வைத்திருக்கிறோம். எந்த தீனை சுமந்தனால் இந்த பேர் வந்ததோ அதை அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், நீங்கள் சுமந்திருக்கக்கூடிய இந்த தீன் இருக்கிறல்லவா, நீங்கள் சுமந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் இருக்கிறல்லவா, அந்த இஸ்லாம் எவ்வளவு பெரிய பாரமான ஒரு விடயம் என்று சொன்னா, நாங்க இந்த தீனை இன்னா அரதுனல் அமானத்தை அலத்தமாவாசி வல்லாரல், இந்த வானத்திட்ட சொன்னோம் நீ இந்த தீனை சுமந்து கொள் என்று சொல்லி, வல்லாரல்ல இந்த பூமி கிட்ட சொன்னோம் இந்த தீனை நீ சுமந்து கொள் என்று சொல்லி, அந்த ரெண்டும் சொன்னது எங்களுக்கு வேணா, நாங்க சுமக்க மாட்டோம் என்று. இன்சான் மனிதனுக்கிட்ட நாங்க சொன்னோம் நீ இந்த தீன சுமந்து கொள் என்று சொல்லி மனிதன் சுமந்து கொண்டான். மடையனாக பூமியில வாழ்றான், சுமந்த அமானிதத்தில மடையனாக பூமியில வாழ்கிறான். இன்னொன்று சொல்கிறான் அல்லாஹ், இந்த தீனையும் இந்த தீன இந்த மலைகளுக்கு நாங்கள் இறக்கி இருந்தால் மலைகள் சுக்கு நூறாகி இருக்கும், பாரத்தை தாங்க முடியாமல். அதனால ஆரம்பத்தில் ஒரு செய்தியாக நான் உங்கள்கிட்ட சொல்லி வைக்கிறேன், நாம் நம்முடைய பலத்தை அறிந்த மக்களாக இந்த பூமியில் வாழணும். நான் யார் என்று சொன்னா, இந்த உலகத்தில் இந்த அல்லாஹ்வுடைய தீனை ஹயாத்தாக்க வந்த மனிதன். என்னுடைய பார்வை, என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனை, எந்த அளவுக்கு நான் ஆசிரியருக்கு சொல்லும் போது வரும்போது ஒரு இடத்துல ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாம் வச்சு நம்ம நாட்டினுடைய தலைவர் பதவியேற்று ஓராண்டு காலம் என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று செய்தார்கள். அங்க என்ன அழைத்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் என்று சொல்லும் போது நான் சொன்னேன், நாம் எல்லோரும் அமானிதத்தை சுமந்து அதை சரியாக நிறைவேற்ற தெரியாத மடையர்களாக பூமியில் வாழ்கிறோம் என்று சொன்னேன். என்றா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு தகுதியை அல்லாஹ் அந்த பூமியில கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில நாம் என்ன அமானிதத்தை சுமந்திருக்கிறோமோ அதை விளங்கி இந்த பூமியில வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பார்வைகள், நம்முடைய கேள்விகள் எந்த அளவுக்கு ஆசிரியத்தை சொல்லும் போது சொன்னேன், உங்களுடைய எழுத்துக்கள் நீங்க எழுதுறீங்க, சில பேர்களுக்கு சில திறமைகளை அல்லாஹ் கொடுத்திருப்பான், பேச்சு திறமை கொடுத்திருப்பான், எழுத்து திறமை கொடுத்திருப்பான், ஒவ்வொரு வகையான. சில பேருக்கு எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, பேசவும் தெரியாது, ஆனா ஒரு மஷூரா நடக்கும் போது நல்ல ஆலோசனை சொல்லுவாரு. அப்ப அல்லாஹ் எந்த ரீதியில் என்னென்ன திறமைகள் தந்திருக்கிறானோ அதை தீனுக்காக பாவீங்கள். உங்களுடைய மௌத்துக்கு பின்னால ஒரு சமூகம் உங்களை பேசணும். இன்னைக்கு சென்ற 1400 வருடங்களுக்கு முன்னால உள்ள சஹாபாக்களை மட்டுமல்ல, நம்முடைய காலங்களில் வாழ்ந்த மௌத்தான மக்களை பற்றியும் இன்று உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. அதனால ஒரு இது ஒரு முதல் சிந்தனையாக உங்களோட உள்ளத்துல கெடுங்க, அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானா. இன்றைய ஹுத்பாவினுடைய தலைப்புல இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விடயங்களை பேசிட்டு ஹுத்பாவை முடித்துக் கொள்வோம். அதுல ஒரு முக்கியமான தலைப்பு என்னன்னு சொன்னா, கடைசியில ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். தலைப்பாக என்னன்னு சொன்னா, வருகிற 29ஆம் தேதி உங்களோட பள்ளியினுடைய நிர்வாகம் கலைக்கப்பட்டு புது நிர்வாகம் ஒன்று தெரிவு செய்ய இருக்கிறார்கள். இது உங்களோட ஊர்ல மட்டுமல்ல எல்லா ஊர்களிலும் நடக்கிறது.
இதை எப்படி தெரிவு செய்யணும்? இதுக்குள்ள வாரவங்க யாரு? இதுக்குள்ள எப்படிப்பட்டவங்க வந்து இருக்கணும்? இங்க யாரு சொல்லணும்னா உலமாக்கள் தான் சொல்லணும். உலமாக்கள் தான் சொல்லணும். உலமாக்கள் எதை வச்சு சொல்லுவாங்க? அவங்கள சொந்த கருத்தல்ல, குரான் ஹதீஸ் என்ன சொல்லுது அதை சொல்லுவாங்க. சொந்த கருத்து தீனில யாரும் பேச யாருக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. தெளிவாக விளங்கணும். அதனால முதலாவதாக சொல்கிறேன், இந்த பள்ளியும் பள்ளியினுடைய பரிபாலன சபையும் என்ற தலைப்புல முதலாவது ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லோரும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இன்ஷால்லா இனிமேல் யார் வருவார்களோ அல்லாஹ் நாடினால் அவர்களும் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு பவர் அல்ல, இது ஒரு அமானிதம். இது ஒரு பவர் அல்ல. நான் ஊரினுடைய தலைவர், எனக்கு கிடைத்த பவர் அல்லது நான் இந்த ஊரினுடைய அமானிதத்தை சுமந்திருக்கிறேன். நான் இந்த ஊரினுடைய செயலாளர், நான் இந்த ஊரினுடைய பொருளாளர், இந்த மஸ்ஜிதினுடைய செயலாளர் பொருளாளர் என்றால் இது எனக்கு கிடைத்த பவர் அல்ல. செயலாளரை பொறுத்தவரையில அவருக்குதான் லெட்டர் ஹெட்ரிக்கும், அவர்தான் சீல் இருக்கும், அவர்தான் பேனரிக்கும். என்னுடைய பவர் நான் எழுதி சீல் வைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற ஒரு பவர் அல்ல, அது ஒரு அமானிதம். தெளிவாக விளங்கணும். இது உதாரணமாக சொல்ல போனா ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு ஜப், அதாவது உத்தியோகம் கிடைப்பதற்கும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு இன்னைக்கு மஸ்ஜிதுகள்லயும் பழகிட்டாங்க, எங்களுக்கு ஒரு பள்ளியினுடைய ஒரு ஒரு இமாம் தேவை, அவருடைய தகுதி என்ன? அவர் ஆலிமாக இருக்கணும், ஹாபிலாக இருக்கணும், நல்ல கராத்து வளம் உள்ளவராக இருக்கணும், கொத்துபாக்கள் செய்ய தகுதியானவராக இருக்கணும், மக்தபுடைய ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். இன்னைக்கு பேப்பர்கள், நியூஸ்கள், ட்விட்டர்ல எல்லாம் வந்து கொண்டிருக்குது. ஒரு வாகன சாரதி இருக்கணும், அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்கணும், அவர்கிட்ட என்ன தகுதி இருக்கணும், இதெல்லாம் அட்வர்டைஸ் பண்றாங்க. எந்த ஒரு மஸ்ஜிதிலும் அட்வர்டைஸ் பண்ணல, எங்களுடைய நிர்வாகத்தில் வரக்கூடியவருக்கு இன்னென்ன தகுதி இருக்கணும் என்று யாரும் சொல்லல. உங்களோட பள்ளியுடைய தலைவர் யாரு? எங்கட பள்ளியில தலைவர் யாருந்தா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால ஒரு தலைவர் இருந்தாரு, அவரு மௌத்தானதுக்கு பின்னால அவர பிள்ளைகள், அவர பிள்ளைகள், இப்ப யார் இருக்கா? மூணாவது பேர பிள்ளை இருக்காரு. இது பள்ளியினுடைய நிர்வாக சபைக்கு தகுதி இல்லை. அது குவாலிஃபிகேஷன் அல்ல. குவாலிஃபிகேஷன் அல்ல. சூரத்துல் தௌபாவுல யாரு பள்ளிய நிர்வாகம் தெரியணும் சொல்றான். இதற்கான மகளுக்கு நிர்வாக தெரியும். நீங்க உட்கார்ந்துட்டீங்க, ஊரெல்லாம் வந்திருக்கு, இப்ப எப்படி நிர்வாகத்தை தெரிவு செய்யணும்? ஒரு சிஸ்டம் இருக்கு, இங்க எப்படி இருக்கிறதோ யாரும் தெரியாது. நான் இதுவரை இங்க இருந்தில்ல, பல நிர்வாக சபை தெரிவுகளுக்கு போய் பிரச்சனைகள் வந்து, சண்டைகள் வந்து, போலீஸ் எல்லாம் ரவுண்ட் அப்ல நின்று பள்ளி நிர்வாக சபை செய்த வரலாறும் இருக்குது. எங்கட அனுபவத்துல, எந்த அனுபவத்துல? அப்ப உங்களோட அனுபவத்துல கூட இருக்கும். எப்படி நிர்வாக தெரிவு செய்வாங்கடா? ஊரு வந்துட்டு ரெண்டு பேருக்கு போட்டி, நான் தலைவரா நீ தலைவரா. இவர் ஊர்ல இருந்து வரும்போது வந்திருக்கக்கூடிய சம்மேளனம் அல்லது கலாச்சார மினிஸ்ட்ரிக்கான வந்திருக்கக்கூடியவங்க, உங்களோட ஊர்ல யாரு பள்ளிக்கு தலைவர் என்றவனே ரெண்டு பேரும் தலைமைத்துவத்துல போட்டி போட்டு வந்திருப்பாங்க. ஒருத்தர் இந்த சைட்ல இருப்பாரு, ஒருத்தர் இந்த சைட்ல இருப்பாரு, எல்லாம் விளங்கணும். இவர் செட் ஆக்கி வந்திருப்பாரு. யாரு தலைவர் கேட்டவனே நீ எழுப்பி சொல்லணும், எங்கட ஹாஜியார் தலைவர், எங்கட ஹாஜியார் தலைவர். தலைவர் யாருன்னு இவர் முடிச்சிருக்க மாட்டாரு, அவர் அனுப்பி சொல்லிடுவாரு எங்கட ஹாஜியார் இருப்பாரு. எல்லாம் விளங்குங்க. இந்த மோசடிக்கு அல்லாஹ் கியாமத்தில் அல்லாஹ் இவர் ஊர் மக்கள் மன்னிக்காத வரையில உங்களுக்கு சொர்க்கம் போக முடியாது. இது மோசடி, இது நியாயம் இல்லை. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், பள்ளியினுடைய நிர்வாக சபை எப்படி இருக்கணும், அதுக்குள்ள வாரவங்க என்ன தகுதியோட இருக்கணும். மூணு விஷயம் அல்லாஹ் சொல்றாங்க. இந்த மூணுல யாருக்கிட்ட இந்த மூணு தன்மைகளும் இருக்குதோ அவங்க நிர்வாகத்துல வைங்க, அல்லாஹ் இந்த ஊரை அழகான முறையில வழி நடத்துவாங்க. முதலாவது அல்லாஹ் சொல்றான், இன்னமாய் அமுரு மசாஜித் அல்லாஹ், பிரதான வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கான். இன்னமாயமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாளிகையை நிர்வாகம் செய்பவர்கள் யார் என்று சொன்னா, யூமினூன பில் கைப், அல்லாஹுவை ஈமான் கொண்ட மக்களாக இருக்கணும், அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கணும். அஞ்சுக்கு போய் வந்திருக்காரு, உம்ராவெல்லாம் செய்துட்டு வந்திருக்காரு, இவங்கட வாப்பாட வாப்பா அல்லது இவர்ற வாப்பா அஞ்செல்லாம் செஞ்சிருக்காரு, இவற்ற நல்ல வாகனம் இருக்குது, இவற்ற நல்ல காசு இருக்குது, இது தகுதி அல்ல விளங்கணும். மண் ஆமணவில்லை, அல்லாஹுவை கொண்ட முழுமையான நம்பிக்கை இருக்கணும். அடுத்ததே வயகாமி சலா, இன்ஷாஅல்லாஹ் தெளிவா பின்னால விளங்கப்படுத்துவேன். ஆரம்பத்தை விளங்க குர்ஆனுடைய வசனத்தை, மண் ஆமணவில்லை வயகாமி சலா, தொழுகையை நிறைவேற்றவங்களா இருக்கணும். சில தலைவர் மாதிரி இருக்காங்க, பள்ளி இமாமு இமாம் சுபோவுக்கு வந்திருக்க மாட்டாரு, பள்ளி இமாமு கால் பண்ணி கேப்பாரு இன்றைக்கு சுபோவுக்கு வரலையா வேணா, இந்த இவர் வரல, யாரு தலைவர் வரல, யார சொல்லிருக்கான் தலைவர் இன்னைக்கு பள்ளி ஹசர சுபோவுக்கு வரல, இவர் கால் பண்ணி கேட்காரு இன்னைக்கு சுபோவுக்கு வரலையா வேணா, இவர் வெளியூர்லயும் இல்ல வீட்டா இருக்காரு, இவங்களை தூக்கி வச்சிடாதீங்க. தொழுகைக்கு முன்னுக்கு நிற்கணும், யாரே நிர்வாகம், ஊர்ல மட்டுமல்ல பிரயாணத்திலையும், பிரயாணத்தில் மட்டுமல்ல நோயுடைய நிலைமையிலையும். தக்ராத் முடிந்து சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்ல சொல்ல போனால் தந்தூக்குல தூக்கி போகும் வரைக்கும் தொழுகையாளியாகவே இருக்கணும். அவங்கள தூக்கி வைங்க, ஈமான் கொண்ட தொழுகையை நிலைநாட்டக்கூடிய அவங்கள நிர்வாகத்தில் வைங்க. செல்வம் செல்வந்தர்களாக இருந்த நிர்வாகத்தில் அவங்க வருடாந்தம் வருடாந்தம் தந்த பணத்திலிருந்து ஜகாத் கொடுக்கணும். எல்லா மசூதிகளையும் சொல்லுவாரு, நீங்க ஜகாத்துடைய காலங்களில் இமாம்களை மிம்பர்ல ஏற்றி ஜக்காத்தை பத்தி பயன் செய்யறதுக்கு முன்னால உங்களோட நிர்வாகத்துல யாரு செல்வந்தர்கள் இருக்கிறீர்களோ அவங்களோட லிஸ்ட உங்களோட விளம்பர பலகையில போடுங்க, இன்னென்ன இவங்க இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க இத்தனை மூட வெள்ளாமை செய்திருந்தார், இத்தனை மூட ஜக்காத்தாக கொடுத்திருக்காரு, இவ்வளவு பணமாக ஜக்காத் நிதியத்துக்கு கொடுத்திருக்காரு, போடுங்க ஊர் மக்கள் செய்வாங்க. குரான் குரான் சொல்லுது ஈமான் கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுக்கக்கூடிய இந்த மக்களை நிர்வாகத்தில் வைங்க, இவங்கதான் நிர்வாகத்துக்கு தகுதியானவங்க. சொல்லிவிட்டு சொல்றான் அல்லாஹ், வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேற யாருக்கும் அவங்க பயப்படக்கூடாது, வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. இந்த குர்ஆன் வசனத்தை ஞாபகம் வச்சு பண்ணுங்க, இந்த குர்ஆன் வசனம் நிர்வாக தெரிவுக்கு முன்னால இருக்கணும். இந்த தகுதி இந்த ஊர்ல யாருக்கிட்ட இருக்குது, முன்னால வந்தவங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க, பின்னால வந்த எல்லாரும் தூக்கம் கொஞ்சம் தலையில அம்சத்துங்க, கொஞ்சம் தலையை உச்சத்தி பாருங்க, தலையை கீழே போட்டீங்கன்னா சொல்றதுதான், வாழ்க்கையில மனிதன் அறியாம ரெண்டு விஷயம் வரும், அவனுக்கு தெரியாம வரும், ஒன்று தூக்கம். யாராவது சொல்லுங்க, 60 வருஷம் 50 40 வருஷம் வாழ்ந்து வயசானாக்கள் இருக்கிறீங்க, எனக்கு எப்ப தூக்கம் போச்சு இந்த டைம் சொல்லுவாங்க, தலவானில தலை வச்ச அந்த டைம் தெரியும், தூக்கம் எப்ப போச்சு யாருக்கு தெரியாது, எப்ப தூக்கம் போய் அசந்து தூங்கினா அந்த நேரம் தெரியாது, இது மனிதன் அறியாம வரும். இன்னொன்று மனிதன் தன்னுடைய தொழிலில லொஸ்டாகிறது இவன் அறியாம வரும். இது நான் சொல்லல, அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. லொஸ்ட் ஆயிட்டார், ஒரு பணக்காரர் தொழில் செஞ்சு தொழில் செஞ்சு போய்கிட்டே இருந்தாரு, திடீர்னு லொஸ்ட் ஆயிட்டாரு. ஏன்னா இவருக்கு தெரியாம லொஸ்ட் ஆயிட்டாரு, இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா உஷாரா இருப்பாரு. அதனால ரெண்டு விஷயம் மனிதன் அறியாம வாழ்க்கையில் வரும், ஒன்று தூக்கம், இன்னொன்னு தொழில லொஸ்ட் ஆகுறது. அதனால தூக்கம் நீங்க தலையை போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாம தூங்கிடுவீங்க. அதனால உற்சாகமா கேளுங்க இன்ஷால்லா. நிர்வாக சபையில நிர்வாகம் தெரிவு செய்யும் போது, நிர்வாகம் தெரிவு செய்யும் போது மூணு மூணு தகுதி அல்லாஹ் சொல்கிறான். மன் ஆமன பில்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து என்னை தவிர யாருக்கும் அஞ்சாத மக்களை நீங்க நிர்வாகத்தில் வைங்க, அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழி காட்டுவான், அவங்களை அல்லாஹ் வழிநடாட்டுவான். அது யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போனாங்க, மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போனாங்க. ஹிஜ்ரத்துடைய பிரயாணம் போய் பத்து வருஷத்துக்கு பின்னால, இந்த விஷயத்தை சொன்னா உங்களுக்கு தெளிவா விளங்கும், பத்து வருஷத்துக்கு பின்னால வெற்றி கிடைச்சி மக்காவுக்கு வராங்க. நபி மக்காவுக்குள்ள வந்து 10,000 சஹாபாக்களோட உள்ளுக்கு வராங்க. அந்த நேரத்துல யார் இருந்தா? அபுபக்கர் இருந்தாங்க, உமர் இருந்தாங்க, உஸ்மான் இருந்தாங்க, அலி இருந்தாங்க, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் இருந்தாங்க, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் இருந்தாங்க, பெரும்பெரும் சஹாபிகள் இருந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹும். நபி மக்காவுக்கு வந்துட்டாங்க, மக்காவுக்கு வந்து இப்ப நபிக்கு மக்காவுல தங்க இயலாது, மதீனாவுக்கு போகணும், தங்குங்க என்ற ஓர்டர் அந்த இடத்துல இருந்து வரல. மக்காவை விட்டு நபி மதீனாவுக்கு போகும் போது மக்காவில் ஒரு நிர்வாகம் தெரிவு செய்யணும் இல்லையா? இதை விளங்குங்க, நிர்வாகம் தெரிவு செய்யணும் இல்லையா? யார தெரிவு செஞ்சாங்கடா? நபி ஒரு தகுதி பார்த்தாங்க, ஒரு தகுதி பார்த்தாங்க. யாரு அவங்கள சிந்தனைக்கு பட்டுச்சுண்டா? பல வகையான விடயங்களை பார்த்துட்டு யார தூக்கி மக்காவுக்கு அமீராக்கினாங்கடா? ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அமீராக்கினாங்க. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த நேரத்துல ஜெயித் இப்னு சாபித்துக்கு வயசு எத்தனைடா? 19 வயசு. எத்தனை வயசு? 19 வயசு. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், சஹாபாக்கள் எல்லாம் திகச்சு போயிட்டாங்க. இவரை தூக்கி மக்கா உட்காமீரா வச்சிருக்காங்க. நபி எப்ப உணர்ந்தாங்கடா? நபி செய்தது சரிதான் என்று எப்ப அதை சரி கண்டாங்கடா? நபி மௌத்தாகிட்டாங்க. அபுபக்கருடைய கிலாபத், எமாமாவுடைய யுத்தத்துல 75 ஹாபில்கள் கொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் தெளிவா விளங்க, 75 ஹாபில்கள் கொல்லப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்துக்கு பின்னால நூல் வடிவத்துல குர்ஆன் இருக்கல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபுபக்கர்ட்ட வந்து சொன்னாங்க, யா அபுபக்கர், இப்படி எல்லாம் ஹாபில்கள் மௌத்தாயினா குர்ஆனுடைய குர்ஆன் என்ற ஒன்று பூமியில இல்லாமல் ஆகிரும், அதை நூல் வடிவத்தில் ஆக்குவோம். நல்லா விளங்கணும். அபுபக்கர் சொன்னாங்க, கைபத்தப்பாலு மாயப்பாலு ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய ரசூல் தையார உண்ட, நீங்க எப்படி செய்ய போறீங்க? யார்கிட்ட கேட்டாங்க? உமரு கிட்ட கேட்டாங்க. ரெண்டு பேரும் பல அசுராவுக்கு பின்னாலே தெரிந்து முடிவு செஞ்சாங்க. ஆனா பிரச்சனை என்னண்டா? குருவான ஒன்று சேர்க்கிற யாரு? இங்கேயா நீங்க விளங்கணும். குரான ஒன்று சேர்க்கிற யாரு? தேடினாங்க. நபி எத்தனை சஹாபாக்களை விட்டுட்டு போனாங்க? 125,000 சஹாபாக்களை விட்டுட்டு போனாங்க. தேடி ஆள தேடுறாங்க. ரெண்டு கலீபாவும் சேர்ந்து பெரும் சஹாபிகள் தேடி முடிவு செஞ்சாங்க. 125,000 பேர்ல யார் இதுக்கு தகுதியானவர்ண்டா? ஜெயித் இப்னு சாபித் தான் தகுதியானவர். என்ன சொல்ல வரேன்? நபி அங்க செஞ்ச முடிவு அது சரிதான் என்று எங்க படுதுண்டா? இந்த இடத்துல உங்களுக்கு படுது. அத்தனை சஹாபாக்களுக்கு மத்தியில தகுதியானவர் யாரா இருந்தாருண்டா? ஜெயித் இப்னு சாபித் இருந்தாங்க. அந்த நேரத்துல வயசு எத்தனைடா? 23 வயசு. இப்ப நூல் வடிவம் இருக்கு இல்லையா? அந்த அறிக்கை குரான் இந்த நூல் வடிவத்தை ஒவ்வொரு சஹாபியுடைய உள்ளத்தில் இருந்து இது சரிதான், இதுதான் சரி, இது பிழை, இது வகையாக வரல, இதுதான் குர்ஆன் என்று தொகுத்து நூலாக தந்து கியாமத் வரைக்கும் குர்ஆனாக இருப்பது யாருடைய தொகுப்பு? செய்துவிடு சாபித்துடைய, செய்துவிடு சாபித்துடைய. இவற்றை ஈமான் இருக்கிறது, இவர் திறமையானவர், இவர் வழிநடாத்துவாரு என்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் அமீராக நியமிக்கும் போது கைக்கிடையாக சொல்லிட்டு மௌத்தாயினார். நடக்கும் என்ற முடிவு போறீங்க. இன்னொன்று சொல்றேன், இது செய்தபின் சாபித்துடைய இரண்டாவது சிறப்பு. மூணாவது ஒன்றை கேளுங்க, மூணாவது ஒன்றை கேளுங்க. இப்ப நீங்க எல்லாரும் இறங்கிட்ட மத்த உளமாக்கள்கிட்ட பத்துவா கேப்பீங்க, அதனால இப்படி இதை எப்படி செய்யற, இதை எப்படி செய்யறேன் எல்லாரும் கேப்பீங்க. கேட்கவும் வேணும், பின்னால் ஒரு தலைப்பா பேசிருக்கிறேன், கேட்கவும் வேணும், கேட்கலாமா என்ற விடயத்தை பின்னால் நான் சொல்லுவேன். நீங்க முழு வரலாறை எடுத்து பாத்தீங்கன்னா 125,000 சஹாபாக்கள்ல நபியுடைய மௌத்துக்கு பின்னால இஸ்லாத்தினுடைய பத்வா தீர்ப்பு வழங்கின எத்தனை சஹாபின்டா? 7 சஹாபிதான் தீர்ப்பு வழங்கின சஹாபிகள். உதாரணமா 5,000 சொச்சம் ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்சவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, 560 ஹதீஸ் ரிவாயத் செஞ்சவங்க தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அபூ ஹுரைராவை உலமாக்கள் இருந்தா கேளுங்க, எந்த ஒரு இடத்திலையும் அபூ ஹுரைரா மார்க்க தீர்ப்பு வழங்கல்ல, அந்த திறமை அவங்கள்ட்ட இருக்கல. அதே சரிவா செஞ்சிருக்காங்க. ஆனா நபியுடைய மௌத்துக்கு பின்னால இஸ்லாமிய தீர்ப்பு வழங்கின சஹாபிகள் யாருண்டா? அபுபக்கர், உமர், அலி, அப்துல்லாஹி பின் மஸ்ஊத், அப்துல்லாஹி பின் அப்பாஸ், ஜைது பின் சாபித். 7 பேர் யாருண்டா? குடும்ப வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில மருந்தான குறிப்புண்டாரு, சின்னத்தான குறிப்புண்டாயது. இப்ப சில சர்ச்சைகள் வரும். உமருடைய காலத்தில் ஒரு சர்ச்சை வந்துச்சு, இந்திரியம் வெளியாகி நான் குளிக்கணுமா அல்லது ஆம்பளையும் பொம்பளையும் மனைவியும் கணவனும் சேர்ந்தாவே குளிப்பு கடமையாகுமா, என்ன பிரச்சனை வந்துச்சு? உடனே உருவா ரலி அல்லாஹ்வங்களை உமர் ரலி அல்லாஹ்வுத்தால அனுப்பினாங்க. யா உருவா, உருவா யாருண்டா? ஆயிஷா ரலி அல்லாஹ்வுத்தால அவங்க சகோதரி, அஸ்மாவுடைய மகன். உங்களோட பெரியமாட்ட கேட்டுட்டு வாங்க, எப்படி குளிப்பு கடமையாகும் என்று ஆயிஷா சொன்னாங்க. இந்திரியம் வெளியாகினால ஆணுடைய பெண்ணுடைய உறுப்பு தொடர்பு பட்டாலே குளிப்பு கடமையாயிரும். 7 நபர் யாருன்னா? குடும்ப வாழ்க்கையில பத்துவா வழங்கினவங்க ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹு. 6 யார் பேர சொன்னேன்? ஜைது பின் சாபித். 6 யார் பேர சொன்னேன்? ஜைது பின் சாபித். உலகத்தில மிக முக்கியமான பத்வா வழங்கினவர் யாருண்டா? ஜைது பின் சாபித். என்ன சொல்லுவாரன் நீங்க வைக்கணும் யாரண்டா? இன்றைக்கு நேற்றல்ல இவருடைய சேவை இந்த கியாமத்து வரைக்கும் இந்த ஊர்ல வரக்கூடிய சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அவரை தூக்கி வை, அவரை தெரிவு செய்யுங்க. ஊர் மக்கள் கேட்டா சொல்லணும், உங்களுக்கு யார் வாப்பா இதை சொல்லித்தந்த என்று கேட்டா நீங்க சொல்லணும், எங்களோட தலைவர் தெரிந்து நாங்க படிச்சோம். இது எப்படி வாப்பா உங்களுக்கு தெரியும்? எங்கட தலைவரின் மூலமாக எங்களுக்கு தெரியும். எங்கட மஸ்ஜித் எப்ப செழிப்பாச்சு? நாங்க ஒரு தலைவரை நியமித்திருக்கிறோம், அவர் ஈமானுடைய மகன், அவரை கொண்டு எங்களுடைய மஸ்ஜித் சிறப்பாச்சு, அப்படி சொல்லணும். சில பேர் இருக்காங்க என்னடா விளங்கணும், நீங்க ஒரு ஜோஷ்ல, ஒரு உற்சாகத்துல ஒரு தலைவரை முடிவு செஞ்சாச்சு, இனி அவரும் ஆசைப்பட்டாரு. நான் என்ன சொல்றேன்டா, உங்களை யாரு முடிவு செஞ்சா? ஒரு ஆள் உங்களை தலைவர் முடிவு செஞ்சா, நீங்க பாருங்க, நான் சொல்லுவேனா? எனக்கு இதயம் இருக்கிறா, எனக்கு இந்த இந்த கருத்தின் பிறகு வாழ முடியுமா என்று உங்களை சுய பரிசோதனை செஞ்சு இல்லை என்ற முடிவு உங்களோட உள்ளத்துல வந்தா சபையிலேயே எழும்பி சொல்லுங்க, மன்னித்துக் கொள்ளுங்க, எனக்கு இந்த பொறுப்பை ஏற்க முடியாது. சுமந்துட்டு ஏதோ ஒரு பவரை பயன்படுத்தி ஊரை நாசமாக்கிறாரு, மஸ்ஜிதை நாசமாக்கிறாரு,
அது பாவம். உங்களை செயலாளராக வச்சிருக்கிறா, உங்களுக்கு தகுதி இருக்கிறா, ஈமான் இருக்கிறா, தொழுகையை நிலைநாட்டலாமா, நீரோடு வாழலாமா, இஷ்டத்தை மக்களுக்கு சொல்லலாமா, ஏதாரா சபையில் எழுந்து சொல்லுங்க, அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்க, எனக்கு செய்ய முடியாது, வேற ஒரு தலைவர் தெளிவு செஞ்சு முடிவாய்த்தது. அதுல உங்களுக்கு பிரச்சனை பின்னால வந்தா நீங்க மட்டுமல்ல இந்த ஊரு பாலாயிரும். ஈமான் இருந்தா என்ன, ஈமான் இருந்தா என்ன, செல்லதாலே செல்லமாங்க, இவ்வளவுதான் விளங்குங்க. விளங்கிக்கொள்ளுங்க, எப்படிப்பட்ட ஈமான் உள்ள மனிதராக உமர் ரலி அல்லாஹு தஆலா வாழ்ந்தாங்கன்னா, சுமாராக 22 லட்சம் சதுர கிலோமீட்டர் இந்த பூமியில உமர் ரலி அல்லாஹு தஆலா ஆட்சி செஞ்சாங்க. எத்தனை, எவ்வளவு ஆட்சி செஞ்சாங்க, 22 லட்சம் சதுர கிலோமீட்டர் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு இந்த பூமியில ஆட்சி செஞ்சிட்டு இதுதான் இஸ்லாம் என்று சொல்லிட்டு, சும்மா ஆட்சி அல்ல, 22 லட்சம் சதுர கிலோமீட்டர் சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த உமர் எப்படிப்பட்ட ஈமான்தார் இருந்தா, நபியுடைய ஹல்காவுட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபருடைய வேதனைகள், கபருடைய நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அதுல ஒன்று சொன்னாங்க, 2 மலக்குகள் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, மன்ற பூக்குமா, உங்களோட ரப்பு யாரு, மன்ற பூக்க ஒன்று ரப்பு யாருன்னு கேட்பாங்க என்று சொன்னவனே உமர் ரலி அல்லாஹு தஆலா எழுதி சொன்னாங்க, எனக்கிட்ட வந்து அந்த 2 மலக்குகளும் ஒன்ற ரப்பு யாருன்னு கேட்டா, நான் எழும்பி மாறி அவங்கள்ட்ட கேட்பேன், ஒமன்ற பூக்குமா, உங்க 2 பேர ரப்பு யாரு. அப்பதான் நபி சொன்னாங்க, யா உமர் அந்த ஃபில் ஜன்னா, நீங்க சொர்க்கவாதி. 3வது ஹலீஃபா, இந்த 4 பேரை நான் சொல்லி வருகிறேன். இந்த 3வது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஈமான்தார் இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மானுடைய வெக்கம் இருக்குது அல்லவா, பாவம் செய்யறதுல வெக்கம், பாவம் செய்யறதுல வெக்கம் வரணும், இல்லைண்டா ரோட்டுல பாவம் செய்வான், எல்லா விளங்கணும், ஈமான் தானே, பாவம் செய்யறதுல வெக்கம் இருக்கணும், பள்ளிக்கு நடந்து வருவாங்க 4-5 பேர் சேர்ந்து, இங்க இருக்கிற 4-5 வாலிபர்கள் சேர்ந்து கரம்போட்டில் அடிச்சிருப்பாங்க, கரம்போட்டில் அடிச்சிருப்பாங்க, இங்க இவன் ஜமாத் நடக்கும், இவன் தான் உலகத்தில் வெக்கம் இல்லாதவன், இங்க தொழுக நடக்கும், ரோட்ல 2 பேர்ப்பான், இவன் தான் உலகத்தில் வெக்கம் இல்லாதவன், தன்ன மனைவி இருக்கா, தன்ன மனைவி இன்னொரு பெண்ணோட தொடர்பாக இருக்கிறான், இவன் தான் பூமியில வெக்கம் இல்லாதவன். ஈமான் அழகாக விளங்கப்படுத்தினாங்க, சொன்னாங்க, வாத்தகும் ஹயான் உஸ்மான், ஈமானுடைய உதாரணத்துல உலகம் அழியும் வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் உஸ்மான போல வெக்கம் உள்ள மனிதர் இந்த பூமியில யாரும் வரமா, எந்த அளவுக்கு வெக்கம் உண்டா, ஒரு சபையில நபியும் அம்பக்கரும் உமரும் ஒரு தோட்டத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க, நபி சர்வசாதாரணமாக சில சகாபாக்களிடம் பழகுவாங்க, நல்லா விளங்குங்க, நபி தந்த ஜுப்பாவ முழங்கால் வரைக்கும் அல்ல, முழங்காலைக்கு கிட்ட உசத்திட்டு உட்கார்ந்திருந்தாங்க, கொஞ்சம் உசத்திட்டு உட்கார்ந்து சஹாபாக்களோட பேசிக் கொண்டிருந்தாங்க. அபுபக்கர் வந்தாரு, உமர் வந்தாரு, பல சஹாபாக்கள் வந்தாங்க, நபி ஜுப்பாவை எடுத்து விடல. எப்ப உஸ்மான் வந்தாங்களோ நபி எழும்பி தன்னை ஜுப்பாவை எடுத்துட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரு சொல்லா, இத்தனை பேர் வந்தும் உங்களோட கால மூடலையே உஸ்மான கண்டு மூடித்தீங்க சொன்னாங்க, இத உஸ்மான் கண்டாருந்தா சபைக்கு வரமாட்டாரு, இவருடைய வெக்கத்தை கண்டு மலக்குகள் வெக்கமடைகிறாங்க. மலக்குகள் வெக்கமடைகிறாங்க. நாலு கலீபாக்கள் தலைமைத்துவத்தினுடைய சபையை கண்டு வருகிறேன். நாலு பேர் யாரு? அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. மூணு பேரை தெளிவிக்கிறேன். அர்ஹம் உம்மத்தி பி உம்மத்தி அபுபக்கர். எப்படிப்பட்ட ஈமான்தார் இந்த அபுபக்கர்! இரக்கமான மனிதர். அபுபக்கரை போல இந்த உலகம் அணியும் வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தீனுடைய விடயத்துல உமரை போல ஸ்ட்ராங்கான மனிதர் இந்த பூமியில யாரும் வரமாட்டாங்க. யாருடைய வாக்கு? நபியுடைய வாக்கு. வாஸ்தகும் ஹயான் உஸ்மான். வெக்கத்துல உஸ்மானை போல இந்த பூமியில யாரும் வரமாட்டாங்க. வாஸ்தாகும் அலியின். அல்லாஹ்வுடைய தீனுடைய விடயத்துல சரியான தீர்ப்பு வழங்கக்கூடிய மனிதர் அலியை போல யாரும் வரமாட்டாங்க. அந்த அலி சொன்னாங்க, ரலியல்லாஹு அன்ஹும், ஒரு சஹாபி கேட்டாங்க, யா அலியே, உங்கள்ட்ட உங்களுடைய ஈமானுடைய தகுதி என்ன என்று கேட்டாங்க. நல்லா விளங்கணும், ஈமான் நல்லா விளங்கணும். நீங்க இப்ப யோசிக்கணும், நம்ம ஊர்ல இப்படி தகுதியான மனிதர் யாரு இருக்காரு? யார தலைப்பு சொத்து வைக்கலாம்? யார நிர்வாகத்துக்குள்ள வைக்கலாம்? இதை தெளிவா விளங்கணும். ஒரு மனிதர் கேட்டார் அலியிட்ட, யா அலியே, உங்களோட ஈமானுடைய தகுதி என்ன கேட்டாரு? அலி சுருக்கமான பதில் சொன்னாங்க. ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்னா, இப்ப சொர்க்கத்தை கொண்டு வந்து ஏண்ட கண்ணுக்கு முன்னால வச்சா ஏண்ட ஈமானுல ஒரு இஞ்சும் கூடாது. ஏண்டா? நான் சொர்க்கத்தில் அவ்வளவு ஈமான் வச்சிருக்கிறேன், ஈமான் நூற்றுக்கு நூறு எனக்கு இருக்கிறது, அதனால சொர்க்கத்தை கண்டா கூடுறது கொண்டு இல்லை. இந்த மக்கள் இந்த பூமியை ஆட்சி செஞ்சுட்டு மௌத்தாயினாங்க. நாலு கலீபாக்கள், அதுல சுடாகாத்திரமான ஆட்சி தான் இந்த பூமியில. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி சொன்ன எத்தனை கிலோமீட்டர்? 22 லட்சம் சதுர கிலோமீட்டர். சுபஹானல்லாஹ். இன்றைக்கு வரைக்கும் தலைமைத்துவத்தை பத்தி பேசுது. ஒரு புத்தகம் படித்த ஞாபகம் இருக்கிறது, நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய காலத்துல அங்க இருக்க அந்த இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்ட மகாத்மா காந்தி அவருடைய ஒரு புத்தகத்தின் முன்னுரையில் எழுதியிருக்காரு, இந்த உலகத்தின் நேர்மை, நியாயம், மார்க்கம், மதம் சரியான முறையில பின்பற்றப்பட வேண்டுமாக இருந்தால் மீண்டும் இந்த உலகிற்கு உமர் என்ற மனிதர் வர வேண்டும். மீண்டும் உமருடைய ஆட்சி வர வேண்டும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த நிர்வாக சபையுடைய தெரிவில் நீங்க பார்க்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் இதை பாருங்க, ஈமான பாருங்க, கொள்கையை பாருங்க. அவர் தீனோட சரியாக இருக்காரா? இவருடைய ஜகாத்துடைய நிலைப்பாடு என்ன? அதை பாருங்க. தைரியசாலியாண்டு பாருங்க, தைரியசாலியாண்டு பாருங்க. பார்த்து இஸ்திகாராவோட நிறைய விஷயங்கள் நான் பின்னால பேசணும். எனவே இந்த மூணும் தான், இந்த மூணையும் அழகான முறையில ஊர் மக்கள் தன்னை தலைக்கெடுத்து சிந்திங்க. விரோதத்தால இவரை வச்சா நமக்கு கொஞ்சம் ஆச்சரிக்குது, அதை பார்க்காதீங்க. நிறைய பேர் தலைமை தலைவரை வைக்கிற, நிறைய பேர் செயலாளரை வைக்கிற, இது அமானிதமா? ஒரு இடத்துல நிர்வாக தெளிவு போயிருந்தது, நிர்வாக பழைய நிர்வாகத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா, இந்த பொருளாளர் பள்ளியினுடைய காசை நிர்வாகத்துக்கும் ஊருக்கும் தெரியாம வெளியாக்களுடைய தொழிலுக்கு இன்வைஸ் பண்ணிருக்காரு. முக்கியமா யாருக்கு போட்டிருக்கா? ஒரு 2-3 லட்சத்துக்கு மேல நிர்வாக தெரிவுல இவரை தெரிவு செஞ்சாரு, அவருக்கிட்ட பள்ளியினுடைய பணம் 3 லட்சத்தை கொடுத்திருக்காரு தொழிலுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்டா, இவரை வச்சா தலைவருக்கு நமக்கு வாசி, இவரை செயலாளருக்கு வச்சா நமக்கு வாசி, இவரை பொருளாளருக்கு வச்சா நமக்கு வாசி என்ற முடிவை யாராவது எடுத்தால் நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, ஊர் மக்கள் மன்னிக்காத வரையில நீங்க சொர்க்கம் போக முடியாது. சரி, நிர்வாகம் தெரிவாயிட்டது, நிர்வாகம் தெரிவாயிட்டது. நீங்க ஒரு ஆளை சொன்னீங்க, நீங்க ஒரு ஆளை சொன்னீங்க, முடிவாகல. என்ன நினைக்கணும், அல்லாஹ் ஏதோ ஒரு நிலவை அல்லாஹ் எனக்கு தந்து ஒரு கெடுதியை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், எழுமிட்டு போக வேண்டியதான். நீங்க ஒரு ஆளை சொன்னீங்க, அவர் தான் முடிவாகிட்டு. என்ன நினைக்கணும், அல்லாஹ் என்ற வார்த்தையில போன்ற முடிவை வெளியாக்கி இவரணி வச்சிருக்கிறாய், இதுல ஏறும் தவறு வந்தா என்ன குற்றம் பிடிச்சாரே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லிட்டு எழுதிப்போம். நிர்வாகம் முடிவாயிட்டது. ஒரு ஆள் பல சம்பவம் இருக்கிறது நிர்வாக தெரிவில். ஒரு தலைவரை முடிவு செஞ்சுட்டாங்க. எப்படி முடிவு செஞ்சுட்டாங்கன்னா, ஒருத்தர் எழுதி சொன்னாரு, நான் இவர் தான் தலைவர். இந்தவன் அவர் எழுதி சொன்னாரு, நான் தான் இந்த பள்ளிக்கு தலைவர். அவரே சொல்றாரு, நான் தான் இந்த பள்ளிக்கு தலைவர். சரி, நான் முக்கியமான வேலை ஒன்றைக்கு போறேன், மற்ற நிர்வாக செயலாளர் தான் தெரிவு செய்யுங்க, நான் பின்னால வந்து சந்திக்கிறேன். இவர் அதுக்குன்னே பள்ளிக்கு வந்திருக்காரு, நிர்வாக தெரிவுக்குண்டே வள்ளிக்கு வந்திருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, மூணு நேரத்துல தொப்பி போடுவாங்க. ஊர் மக்கள் மூணு நேரத்துல தொப்பி போடுவாங்க. ஒன்னு நோம்புக்கும், இனி நோம்பு தொழில் ஏழு இருப்பாங்களே, 27 போறவங்க இனி அடுத்த 27 வருவாங்க. நோம்பு வந்தா தொப்பி போடுவாங்க, புது தொப்பி. ரெண்டாவது தொப்பி எப்ப போடுவாங்கடா, சொல்லாதாக்கள் ஊர்ல பள்ளி நிர்வாகம் தெரிவு செய்யறா, அந்த நிர்வாக தெரிவுள்ள இந்த கெப்புல ஒரு கிழமை தொப்பி ஒரு இடத்துல வருவேன். பள்ளி நிர்வாக தெரிவுக்கும் வரைக்கும் தொப்பி போட்டு ஒரு கிழமை தொழுதுட்டு நிர்வாகத்தை தெரிவு செஞ்சுட்டு போனாருண்டா, இனி அடுத்த நிர்வாக தெரிவுக்கும் இன்னொரு தொப்பி போட்டு வருவாரு. மூணாவது தொப்பி எப்ப வர்றா, ஜனாதாவை கொண்டு போகிற தலைப்பு காட்டி கொண்டு போவாங்க. இந்த தொப்பி போட்டு இந்த ஏமாத்து செஞ்சு நிர்வாகத்தை தெரிவு செஞ்சாரு. சரி, நிர்வாகம் தெரிவாயிட்டது, நேரம் இல்லையே, நிர்வாகம் தெரிவாயிட்டது. இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஊர் மக்கள் நம்பிக்கையாளர் சபை, நிர்வாகத்துக்கு என்ன பேரு, என்ன பேரு, நம்பிக்கையாளர் சபை. சரியான நம்பிக்கையாளராக இருக்கணும். என்ன பிரச்சனைடா, நிர்வாகம் தெரிவாகினவனே நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாரும் தலைவராக போறேன். செயலாளரும் தலைவர் தான், பொருளாளரும் தலைவர் தான், உபதலைவரும் தலைவர் தான். எப்ப இந்த நிர்வாகம் ஊருக்குள்ள வருமோ அங்க முசீபத்து உண்டாயிரும். எல்லாம் கேளுங்க, நிர்வாகம் கூடி மசூராக்கி இருந்தா ஒருத்தர் தான் முடிவு செய்யணும், மற்றவங்க எல்லாரும் முடிவு செய்யறல்ல. ஏன்னா ஊருடைய அமானிதமனை தலைவர் தலைவர் வேலையை பார்ப்பாரு, செயலாளர் செயலாளருடைய வேலையை பார்ப்பாரு, பொருளாளர் பொருளாளருடைய வேலையை பார்ப்பாரு. இவர் அவர்ற வேலையே, அவர் இவர்ற வேலையை பார்த்தா அந்த நிர்வாகம் முசீபத்தில் போய் முடியும், அது பிரச்சனை ஆயிடும். நீங்க உதாரணத்துக்கு கொண்டு சொல்றோம், அகில இலங்கை ஜம்மியத்துள்ளமா ஏதாவது நோட்டீஸ் அனுப்பினா அந்த நோட்டீஸ் கீழே பாருங்க, தலைவர் சைந்திக்காது, யார சைந்திக்கும், செயலாளர் சைந்தா. தலைவர் முடிவெடுத்தா அந்த முடிவுக்கு பவர் கொடுப்பவர் தான் செயலாளர். நீங்க இந்த இந்த பகுதியில் உள்ள ஜம்மியத்துள்ளமா ஏதாவது லெட்டர் ஹெட் எழுதி, ஜம்மியத்துள்ளமா ஒரு பள்ளி இல்ல, ஜம்மியத்துள்ளமா லெட்டர் ஹெட் எழுதி லெட்டர் ஹெட் கீழே தலைவர் சைன் வச்சு அனுப்பினீங்கன்னா உங்களோட லெட்டர் திரும்பி வரும், செயலாளர் சைன் வைங்க. ஏன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கிறேன், அந்த நேரத்தில் நிறைவேற்றணும், அழகான முறையில நிர்வாகம் செய்யணும். நிர்வாகம் ஒவ்வொருத்தருடைய பதவிகள் அழகாக செய்யணும். அடுத்தது இன்னொரு நிர்வாகத்தால பிரச்சனை வராம நீங்க பார்த்துக் கொள்ளணும், உங்களோட ஊர்ல எப்படி கணக்கு வழக்கு காட்டுவது முறையோ அது தெளிவா போர்டில் உள்ளணும். கஞ்சி முடிஞ்சுதா, கஞ்சி கொடுக்கல் வாங்க முடிஞ்சதா, கோடுக்கு வரணும், யார் எவ்வளவு கொடுத்தா, எவ்வளவு சுலபா இருக்குது, எவ்வளவு மிச்சம் இருக்குது, முழு மக்களும் தெளிவு பெறணும். கனிமத்துடைய பொருள் வந்தா நபி சபைக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னாலையும் பங்கிடுவாங்க. சந்தேகம் வரக்கூடாது. கணக்கு வழக்கு தெளிவாரிக்கணும். மாதாந்த கணக்கு வழக்கா அது தெளிவாரிக்கணும். ஆனா தமிழ நிர்வாக சபையில வந்து செய்யற வேலை இருந்தா ரெண்டு வேலை செய்வாங்க. ஒன்னு ஊர்ல இருக்கிற வசூலுடன் சேர்த்து மோதினாருக்கு இமாமுக்கு சம்பளம் கொடுத்து போட்டு கணக்கு வழக்கு கேட்கிறார். வேற எந்த ஒரு வேலையும் மத்தியில் நடக்காது. நான் என்ன சொல்றேன்னா உங்களோட மத்திய மஸ்ஜித் மட்டுமல்ல அதுதான் நீதிமன்றம். நீதிபதியாக இருக்கணும் நிர்வாகம். உங்களோட தம்பி வாராரு ஒரு குற்றம் செஞ்சது, தம்பி எல்லாம் விளங்குங்க, நிர்வாகத்துடைய நிர்வாகம் முடிவு செஞ்சா உங்கள்கிட்ட இருக்கிற அமானிதம் என்னன்னா உங்களோட தம்பி வாராரு. உதாரணத்துக்கு நிர்வாகம் முடிவு செஞ்சு செயலாளருடைய தம்பி ஒரு விபச்சாரத்துல பிடிபட்டு வாராரு. ஆனா ஊர் மக்கள் யாருக்கும் தெரியாது. விட்டுருங்க நம்மளகாதான ஆத்தமும் என்று வந்தா உடனே நீங்க நிர்வாகத்தை விட்டுவிடுவோம். ஏன்னா உயிரிடும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய மகள் பாத்திமா திருடி வந்தாலும் அவளுடைய கையையும் வெட்டுவேன். என்ன சொன்னாங்க? நிர்வாகம் யாரு? மஸ்ஜித் ஒரு நீதிமன்றம், நிர்வாகிகள் நீதிபதிகள். உங்களோட குடும்பம் தவறு செய்து வருது, உங்களோட மகன் வாராரு, தம்பி வாராரு, உறவுகள் வருது தவறு செஞ்சிருந்தா சட்டத்தை சட்டமாக நிறைவேற்றணும். மூடி மறைச்சி ஊருக்கு ஒரு சட்டம், குடும்பத்துக்கு ஒரு சட்டம், உறவுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தா நீங்க நிர்வாகத்துக்கு வராதீங்க. உதாரணத்துக்கு பாத்திமா என்கிற நபியுடைய மகள் பாத்திமா வேறொரு பாத்திமா, பாத்திமா என்கிற அந்த ஹதீஸ்ல வரதான் இந்த ஹதீஸ். ஒரு பாத்திமாவை திருட்டில புடிபட்டு நபிக்கிட்ட கொண்டு வந்தாங்க. சாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலா இந்த பொம்பளை உயர்ந்த இடத்து பொம்பளை கையக்கியே வெட்டிடாதீங்க, அவங்களுக்கு கேவலமாயிரும் சொல்றாங்க. அந்த ஹரீஷுடைய ராவி இந்த கதைய கேட்டவனே அழகான நபியுடைய முகம் பழுத்த மாதுளம் பழத்தை போல சிவந்து கண்கள் கண்கள் ரெண்டும் வெத்த வடிவமாய் சொன்னாங்க, இந்த பாத்திமா என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் அவளுடைய கையையும் வெட்டு கையெல்லாம் வெட்டு கையிட்டாங்க. இது நீதிபதி, நபி நீதிபதியாக இருந்தாங்க, மனைவிக்கு கணவனாக இருந்தாங்க, உலகத்துக்கு உத்தரம் உத்தமராக வாழ்ந்தாங்க. பள்ளியினுடைய நிர்வாகமும் நீதிபதிகள், நீதிமன்ற நீதிபதிகள். இன்னொன்று சொல்கிறேன், உங்களோட நிர்வாக சபையை நீங்க முடிவு செஞ்சா வெறுமனே ஒரு தொழிலைக்காக வேண்டி மட்டும் மஸ்ஜிதை வச்சிருக்காதீங்க. தீனுடைய அத்தனை பணிகளும் இங்க நடக்கணும். சொல்ல போனா இது ஒரு மஸ்ஜித், இது ஒரு கலாச்சாரமாக இருக்கணும். தொழுகை நடக்கணும், படிப்பு சம்பந்தமான விடயங்கள் நடக்கணும், மக்தபுகள் நடக்கணும், குர்ஆனுடைய மரண பிரிவு நடக்கணும், ஷரியாவுடைய பிரிவு நடக்கணும். எந்த அளவுக்கு நான் ஒரு இடத்துல ஜும்மாவுக்கு போயிருந்தேன், ஒரு மஸ்ஜித் வளாகத்துல பாலர் பாலசாலை நடக்குது, ஹிஃபுதுல் குர்ஆன் நடக்குது, மக்தப் வகுப்பு நடக்குது, வயது வந்த ஆண்கள் அதாவது வாப்பா அப்பாக்கெல்லாம் ஓத தெரியாதவர்களுக்கெல்லாம் மகரிபுக்கு பின்னால குர்ஆன் வகுப்பு நடக்குது. அந்த பள்ளி இமாம் நடத்துறாங்க. அங்க வயது வந்தவங்க 40 50 30 25 வயதாக்கள் தாலிம் குர்ஆன் 30 ஜூஸ் குர்ஆனோட வராங்க மகரிபுக்கு பின்னால. அதுல ஆச்சரியம் என்னன்னா பள்ளியாலேயே ஒரு ஒஃபீஸ் செய்து கிராம சேவகரும் பள்ளி வளாகத்துக்குள்ள இருக்காரு. சட்டம் என்னண்டா பெண்கள் பள்ளி வளாகத்துக்குள் அனுமதி இல்லாமல் நுழைவது தடை. விளங்கிட்டா? மார்க்கம் எங்க வருதுண்டு? கிராம சேவகர் அங்கே இருக்கேன் இருக்கேன் தான் அபாயாவை தூக்கி போட்டு எல்லாரும் போறேன். தைரியம் பெண்கள் சொன்ன பெண்கள் பயால சொன்ன பொம்பளைகளுக்கெல்லாம் என்ன தைரியம் உண்டா? அபாயா போட்டிருக்கு. பெங்கு போலாம், ஜிஎஸ்டி போலாம், ஸ்கூலுக்கு போகலாம், மரக்கறி வாங்கலாம், மீன் வாங்கலாம், என்ன தைரியம்? அபாயா போட்டிருக்கோம், அபாயா போட்டிருக்கோம். இந்த திட்டம் ஊருக்குள்ள வந்தா ஊரு தீனுக்குள்ள வரும். பாலர் பாடசாலை பத்தியில் இருந்தா பொம்பளை எழுப்பி உரையில சட்டத்தை நீங்க போடுவீங்க, ஆண்கள் மட்டும்தான் பிள்ளைகளை அழைத்து வரணும். எவ்வளவு ஒருத்த பாலர் பாடசாலை நடக்க நீங்க எங்க இருந்து சட்டம் முடியல. எனவே நிர்வாக தெரிவென்பது, நிர்வாகம் என்பது அல்லாவுக்கு பயந்ததாக அமைய வேண்டும். பல திட்டங்கள் அமுல்படுத்த வேண்டும், தீன் ஹயாத்தாக வேண்டும். இது ஒரு இந்த நிர்வாக இன்ஷா அல்லாஹ் 29ஆம் தேதி இருக்கிறது. அதுக்கிடையில் உலமாக்கள் வந்து இன்னும் பல புத்திமதிகள் சொல்லுவாங்க, இதை ஞாபகத்தில் வச்சு கொள்ளும். கடைசியா ஒன்று சொல்லும், நிர்வாகத்தை விஷயம் சொல்லியிருக்கிறேன், சிந்தனையில வச்சு கொள்ளுங்க. யாரு தகுதியானவர், யார வைக்கலாம், யாரை கொண்டு என்ன வேலை வாங்கலாம் என்று சிந்திங்க. ஏண்டா மறைந்த மக்களையும் பேச வேண்டியிருக்கிறது, சில சேவைகள் செஞ்சுட்டு போயிருக்காங்க, மறக்க முடியாம இருக்குது, ஏங்குகிறோம். ஆனா அவங்க இல்ல, உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில பேசும்போது சொன்னேன், இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்களை சுமந்து பாராளுமன்றத்தில் ஒரு பேச்சாவது கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியை ஆரம்பித்தவங்க தான் மர்ஹூம் அஷ்ரஃப். இது நீங்க கசப்பாக இருந்தாலும் இந்த உண்மை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண உமா, ஒரு சாதாரண வாப்பாவுக்கு பிறந்த பெரிய கோடீஸ்வரன் அல்ல, ஒரு ஏழைக்கு பிறந்தவர், ஒரு கிராமத்தில் பிறந்தவர், விவசாயத்துல தொடர்பு பட்டவர். அவரு பட்ட சமூக கவலை, பட்ட சமூகத்தினுடைய பணியினுடைய அந்த பிரதிபலன் தான் இன்றைக்கு 20% வாழக்கூடிய ஒரு சமூகத்தை தாங்கி நிற்கும் ஒரு கட்சியை தந்துட்டு கொண்டார். அவற்றை இருந்த ரெண்டு பண்பு இருந்தது, அவற்றை இருந்த ரெண்டு பண்பு என்னன்னா, உலமாக்களுடைய நெருங்கிய தொடர்பு, இரண்டாவது இறையற்றம் நிறைந்த ஒரு மனிதன். இவருடைய சேவை எல்லாம் மௌத்துக்கு பின்னாலும் பாதுகாத்து வந்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் அவர்களை கபரத்தை. எனவே நீங்களும் யாரெல்லாம் தலைமை பதவிகளை நிர்வாக பதவிகள் எடுக்கிறீர்களோ நீங்களும் ஆசைங்க, இந்த ஊருக்கு சிறப்பான சேவை செய்யணும், வாலிபர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் என்று நியத்து வைங்க. தெரிவு செய்பவர்களும் அப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்யுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. இரண்டாவது ஒரு விஷயம், ஒரு 2-3 நிமிஷம் பேசிட்டு முடிச்சு கொள்றோம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டம், எந்த அளவுக்கு ரெண்டு பித்ரா முஸ்லீமுடைய, புகாரி முஸ்லீம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த முஸ்லீம் கிரந்தத்தில் முகத்திபா முன்னுரையில முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து கேளுங்க, உங்களோட டைம் ஆயிட்டு முடிக்கிற டைம் தான், இருந்தாலும் கொஞ்சம் தூரத்தில் வந்து சில விஷயத்தை பாஸ் அவுட் பண்ணணும் எங்கிறதால சொல்றாங்க. அதுல ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க, என்ன ஹதீஸ்டா, கடைசி காலத்துல வருவாங்க மிகப்பெரும் பொய்யர்கள், தஜ்ஜால்கள். அவங்க வந்து உங்கள்கிட்ட சில ஹதீஸ்களை கொண்டு வருவாங்க, மார்க்கம் ஹதீஸ் என்று சொல்லி சில ஹதீஸ்களை கொண்டு வருவாங்க. நீங்களும் உங்களோட பாப்பா உம்மாரும் கேள்விப்படாத விஷயத்த மார்க்கம் என்று சொல்லுவாங்க. இவங்களோட விடயத்துல மிச்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க, ஏனென்றா இவங்களை பின்பற்றினா உங்களுக்கு ஈமான் இல்லாத மௌத்து வரும், மௌத்தாயிருவாங்க. அந்த வகையில ஒன்றுதான், நானும் நீங்களும் உங்களோட அப்பா உங்களோட உமா கேள்விப்படாத ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. சஹாபாக்கள் அத்தனை பேரும் காவிர்கள். இந்த விடயத்தை நான் தெளிவா பேசணும், ஏன்னா கல்முனையில் ஒருத்தர் போன மாசம் பேசி ஜும்மா முடிய 3 பேரு எனக்கு அடிக்கவும் வந்தாங்க, அடிக்கவும் போனடுத்து காலோடப்பன் கையோடப்பம் திரும்ப இங்க ஜும்மாக்கு வந்தா உங்களை திரும்பி அனுப்ப மாட்டோம் என்று சொல்றாங்க, பயப்பட மாட்டோம். ஏண்டா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு பித்ரா வரும் உலகம் அழியும் போது, ஒன்னு இந்த யுத்தம், இஸ்லாத்துல உள்ள மக்களை காவிரர்கள் கொலை செய்வாங்க, நான் ஈமானோட மௌத்தாயினா ஷஹீதுடைய அந்தஸ்து சொர்க்கம் போயிருக்கேன். ஆனா ரெண்டாவது பித்னா வரும், என்ன பித்னாண்டா, ஈமானுடைய பித்னா, பொய்ய சொல்லி ஈமான கலத்தி மவுத்தாகுவாங்க, மவுத்தாக்குவாங்க. நீங்க காகித மவுத்தாங்க. இதான் ஆகப்பெரிய இன்றைக்கு பச்சையா ஷியாக்கள் இந்த நாட்டில் ஒரு வருட கால வளர்ச்சி பயங்கரமான வளர்ச்சி வந்திருக்கிறார்கள் ஷியாக்கள். மிச்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஷியாக்களை நீங்க அடையாளம் காண்றது கஷ்டம். உங்களோட வீட்டை உங்களோட தங்கச்சியை முடிச்சிட்டு உங்களோட மாமியை பிடிச்சிட்டு உங்களோட வீட்டுக்குள்ள 15 வருஷமா ஷியா இருப்பான். உங்களுக்கு தெரியாது. உங்களோட சொல்வான், உங்களோட திருமணம் முடிப்பான், உங்களோட வீட்டறிப்பான். 15 வருஷத்துக்கு பின்னால நான் சொல்லுவான், நான் ஒரு ஷியா, நான் சொர்க்கவாதி, நீங்க எல்லாம் காபு. 15 வருஷமா ஷியாண்டா யாரு? சிரியாவில் நடக்கிற யுத்தம், அவன் ஷியா. அஹமதி நஜா அங்க இருக்கக்கூடிய பஷார் என்று சொல்லக்கூடிய அவன் ஷியா. 10 வீத ஷியாக்களை வைத்து லட்சக்கணக்கான மக்களை கொலை செய்திருக்கிறான். நேற்று சவுதியில சவுதியினுடைய அந்த மணி அவருக்கெல்லாம் ஹயாத்தை நீளமாக்கட்டும். சவுதியில இருந்த ஈரானுடைய எம்பஸ உடனே தூக்குங்கண்டு ஆர்டர் போட்டு அங்க ஷியா கொள்கையை பரப்பிய அந்த தாயிய தூக்குல போட்டு உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை யுத்தமும் ஷியாக்கள் செய்யக்கூடிய யுத்தம். அவங்களோட கொள்கை என்னண்டா? அவங்களோட சில கொள்கைகளை சொல்றேன், இது நேரம் போதாது, இதுல நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களோட கொள்கை என்னண்டா? சஹாபாக்கள் 7 பேரை தவிர மற்ற அத்தனை பேரும் காவிர்கள். அவங்களோட நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டீங்க, இமாம் கொமைனி, இமாம் கொமைனின் ஒரு அழை கேள்விப்பட்டிருக்கீங்க. அவன் கொமைனி அல்ல, அவன் ஒரு காவியர். அவன் இமாம் அல்ல, அவன் ஒரு காவியர். அவனுடைய அவன் தான் அந்த ஷியாக்களுடைய ஒரு இமாம். அவன் பல கிதாபுகள் இருக்குது. அவன் கிதாபுல ஒன்றுல கஸ்புல் அஸ்ரார் என்று சொல்லக்கூடிய அவன் பல கிதாபுகள் இருக்குது. கஸ்புல் அஸ்ரார், உசூலே காபிர், உசூலே காபி, பஹர் என்று சொல்லி பல கிதாபுகள் இருக்குது. கஸ்புல் அஸ்ரார் என்று சொல்லக்கூடிய கிதாபுல என்ன எழுதி வச்சிருக்கானா, யார் ஒருத்தர் தண்ட மர்மஸ்தானத்துல அபுபக்கருடைய, உமருடைய, உஸ்மானுடைய பேரை எழுதி வைக்காரோ, எழுதி வைத்திருக்கும் காலமெல்லாம் சொர்க்கத்தில் அந்தத்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். ஷியாக்களுடைய கொள்கை நீங்க விளங்கணும். நீங்க விளங்கி இருக்க மாட்டீங்க. ஷியாக்கள் பயங்கரமான அக்கறை விளங்கி இருப்பீங்க. இதான் பயங்கரம். இந்த குர்ஆன் இது குர்ஆன் அல்ல, இது இட்டு கட்டப்பட்டது. இது போய் இந்த உமரும் இந்த அபுபக்கரும் இட்டு கட்டினது. எங்கள்கிட்ட இருக்கிறது குர்ஆன். 7000 17000 ஜுசூக்களை கொண்ட குர்ஆன் எங்க தெளிக்குது? அது நாங்க இப்ப தரமாட்டோம். அப்ப எப்ப தெளிவிக்க? எங்கட கடைசி இமாம் வரங்களும் தருவோம். நாங்க மதினாவுக்கு வரமாட்டோம். நபியுடைய கபரை தியாகம் செய்ய மாட்டோம். ஏண்டா செய்ய மாட்டீங்க? நபியுடைய கபருக்கு பின்னால, கபருக்கு பக்கத்துல இந்த பக்கம் ஒரு நாய், நவுதுபில்லா, இந்த பக்கம் ஒரு நாய், அபுபக்கரை உமரை, இந்த ரெண்டு நாய்களும் எப்ப தோண்டி எடுக்கப்படுவார்களோ அப்பதான் மதினாவுக்குள்ள வரும். நவுதுபில்லா, இதான் ஷியாக்களுடைய கொள்கை. எங்கட அவங்க சொல்றாங்க, மகஜலேஸ்வரம் வந்து முதல் முதல இந்த பூமியில செய்யற வேலை இந்த உமரையும் இந்த அபுபக்கரையும் கபரில் இருந்து தோண்டி வீசிடுவாங்க. என்னன்னு சொல்றேன், நபியுடைய மனைவார் அத்தனை பேர் விபத்தாரிங்க. அவங்கள ஆயிஷாவ கபரில் இருந்து தோண்டி எடுத்து அத்தடிக்கோணும். அவங்க ஏண்டா அவ விபத்தாரி? நீங்க ஆழமா விளங்கணும். இப்படி ஒரு கூட்டம் இந்த இந்த இலங்கையில உருவாகி விட்டது. இதை நீங்க அடையாளம் காணணும். யாராவது வந்து சொன்னா அவனை நீங்க நினைச்சு கொள்ளுங்க, இவன் ஒரு பக்கா காபிர். இவனோட எந்த, நான் சொல்றேன், நான் ஏற்கனவே பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், ஷியாக்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க மஜூசிகள். ஏண்டா உமரை காபிருங்கிறீங்க? உமரை கொலை செய்த அபுலுவாவுடைய கபருக்கு போய், யா அபுலுவா, எங்கட பாவங்களை மன்னிக்கிறது வாச்சியா? அப்ப நீங்க யாரு? நீங்க மஜூசிகள். நான் கல்முனையில பேசும்போது சொன்னேன், நீங்க மஜூசிகள் என்பத சட்டப்படி நான் உங்களை கிதாபில் இருந்து நிரூபிப்பேன். எனக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சாப்பிடுங்க, உங்களை இமாம் அனுப்பினவர்கள் நீங்க செய்யறது என்ற நான் சொன்னேன். ஷியாக்களை பார்த்து இந்த முஹர்ரம் மாதத்துல கர்பலாவுடைய தினத்துல முதுகுல அடுத்தடிக்க ரத்தம் வர வைக்காங்களே, அது ஏன்னு சொன்னா இவங்க இவங்க நபியுடைய மனைவி ஆயிஷாவ விபச்சாரம் எப்ப சொன்னாங்களோ பூமியில கொடுக்கிற அல்லாவுடைய தண்டனாவே, அல்லாவுடைய தண்டனாவே மடையதாக்கி அல்லா தண்டனை கொடுக்காங்க உலகத்தில். எனவே இந்த விஷயத்துல தெளிவாக இருந்து கொள்ளுங்க, நாம் இருக்கக்கூடியது தெளிவான மார்க்கம், தெளிவான உலமாக்களுடைய வழிகாட்டல். இன்னொன்று, ஷியாக்கள் இல்லாத இன்னும் பல இயக்கங்கள் அவங்கள்ட்ட பத்துவா கேட்பதை தவிர்த்து கொள்ளுங்க. ஏனென்றா பத்துவா என்பது எல்லாரும் கொடுக்கிறதல்ல, எந்த அளவுக்கு பத்துவாண்டா எல்லாம் ஹராம். இப்படி போயிட்டு இருக்கிறேன். இன்ஷால்லா இன்னொரு ஜும்மா வந்தால் இது ஒரு தனி தலைப்பாக பேசுவேன். எனவே அல்லாஹ் நம் அனைவரையும் மேலான தீனோடு வாழ்த்தோடும் ஈமானோடும் தக்வாவோடும் மேலான நபியுடைய முஹப்பத்தோடும் நபியுடைய தோழர்களுடைய முஹப்பத்தோடும் அல்லாஹ் இந்த பூமியில் வாழ வைத்து நம் அனைவரையும் மேலான சொர்க்கத்துக்கு தகுதியான மக்களாக ஆக்குவானாக.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். Wassalam.
Things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wala ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wala ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wala ilaha illallah.